விவிலிய தேடல் திருப்பாடல் 130 பாகம் 2.
அவசரம், எல்லோருக்கும் அவசரம், எப்பொழுதும் அவசரம். வீட்டிலிருந்து தாமதமாகத்தான் கிளம்புவோம். ஆனால் நாம் போன உடனேயே பேருந்து கிடைக்க வேண்டும், ரயில் கிடைக்க வேண்டும் என்ற அவசரம் பெரும்பாலும் எல்லாரிடத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. மின் கட்டணமாக இருக்கலாம், அல்லது தொலைபேசி கட்டணமாக இருக்கலாம். வரிசையில் நிற்காமல் போன உடனேயே கட்டிவிட்டு வந்துவிட வேண்டும் என எல்லோருமே ஆசைப்படுகிறோம். 10 அல்லது 12 வகுப்பு படித்த பிள்ளைகளுக்கு பள்ளியிலோ கல்லூரியிலோ போன உடனேயே விரும்புகின்ற துறையில் சீட்டு கிடைத்துவிட வேண்டும் என எல்லாருமே விரும்புகிறோம். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் தனக்கு முன்னிருப்பவர்களை கண்டுகொள்ளாமல் குறுக்கு வழியில் முன்னேறி சென்று காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதில் இந்தியருக்கு இணை யாரும் இருக்க முடியாது. இவ்வாறு எல்லாவற்றுக்குமே அவசரம். காத்திருப்பது யாருக்கும் பிடிப்பதில்லை, காத்திருப்பது என்பதே கசக்கிறது. பள்ளியில் படிக்கும் பையனுக்கு படிப்பை முடித்து வேலை பார்க்க வேண்டும் என்று அவசரம். வேலைக்கு செல்பவருக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று அவசரம். திருமணம் முடித்தவருக்கு எளிதாக வாழ்வில் நல்ல நிலைமையை அடைய வேண்டும் என்று அவசரம். அவர்கள் இருக்கும் பருவத்தை அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ்பவர் யார் என்று கேட்டால் 99% இல்லை என்ற பதில்தான் வரும். இப்படிப்பட்ட அவசர உலகில் வாழும் நமக்கு இன்றைய விவிலிய தேடல் கொடுக்கும் செய்தி காத்திருங்கள் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரம் நாம் சிந்தித்த திருப்பாடல் 130 இன்று மற்றொரு கோணத்தில் சிந்திப்போம். இப்பாடல் காத்திருப்பதன் அவசியத்தையும் அதன் பொருளையும் அதன் ஆழத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது என்று கடந்த வாரமே குறிப்பிட்டோம். இன்று காத்திருப்பது என்பதை பற்றி மட்டும் இன்னும் ஆழமாக சிந்திப்போம்.
உன்னை காணாமலே உடன் பேசாமலே நாம் தவித்திடுவேன், எந்த நிலை மாறியே வழி தடுமாறியே நான் கலங்கிடுவேன். இல்லாமல் உயிர் வாடுதே, எந்த உணர்வோடு போராடுதே, உயிராகவா
அன்பார்ந்தவர்களே, காத்திருப்பது என்பது கிறிஸ்தவருக்கு மட்டுமல்ல எல்லா மனிதருக்குமே மிகவும் அடிப்படையானது. ஏனெனில் எந்தெந்த காலத்தில் எது எது நடக்க வேண்டுமோ அது அது அந்தந்த காலத்தில் நடக்க வேண்டும், அதுவரை காத்திருக்க வேண்டும். அவ்வாறு காத்திருக்கவில்லை எனில் பிஞ்சிலேயே வெம்பிய காயை போலாகிவிடுவோம். 5 வயதில் இறைவனை பற்றி நாம் கொண்டிருக்கிற எண்ணங்களுக்கும் 50 வயதில் அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற எண்ணங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறதல்லவா? இறைவன் தன்னை முழுமையாக ஒரே சமயத்தில் வெளிப்படுத்துவதில்லை. ஏனெனில் மனிதர்களால் இறைவனை முழுமையாக அதுவும் ஒரே சமயத்தில் புரிந்து கொள்ள முடியாது. எனவே படிப்படியாக ஒவ்வொரு நாளும் இறைவன் தன்னையே வெளிப்படுத்துகின்றார். அப்படி இருந்தும் அவரை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மனிதர்களிடத்தில் இல்லை என்பதும் நமக்கு நன்கு தெரிந்ததே. 100 ஆண்டுகள் வாழ்ந்த மனிதர்கள் கூட இறைவனை பற்றி முழுமையாக சொல்ல முடியவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் 900 ஆண்டுகள் வாழ்ந்த மனிதர்கள் கூட இறைவனை பற்றி முழுமையாக சொல்ல முடியவில்லை. எனவே இறை வெளிப்பாட்டிற்காக நாம் காத்திருக்க வேண்டும். இவ்வகையான காத்திருப்பு என்பது வெறுமனே நேரத்தை வீணடிப்பது என நினைக்கிறோம். காத்திருப்பது என்பது நம்பிக்கை என்ற இறையியல் புண்ணியத்தை வளர்க்கிறது என்பதை மறந்து விடுகிறோம். தொலைக்காட்சியில் செய்தி பார்ப்பதற்காக அல்லது விளையாட்டு பார்ப்பதற்காக காத்திருக்கிறோம். நம் வீட்டு தொலைக்காட்சி வேலை செய்யும் என்ற நம்பிக்கையில் தானே உட்கார்ந்திருக்கிறோம். அதே போல காத்திருப்பதும் நம்பிக்கையும் இணைந்தே செல்கின்றன. நம்பிக்கையோடுதான் காத்திருக்கிறோம். இறைவனுக்காக காத்திருப்பது இறைவனின் மேலுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதோடு அதே நம்பிக்கை மேலும் அதிகரிக்கவும் செய்கிறது. காத்திருப்பதைத்தான் தூய பவுல் நம்பிக்கை என்று சொல்லுகிறார். இது குருட்டுத்தனமான காத்திருப்பு அல்ல. இறைவன் மன்னிப்பு அளிப்பார் என்று காத்திருக்கிறார்கள் என்றால் அவர் ஏற்கனவே மன்னித்திருக்கிறார். அவரது மன்னிப்பை பற்றியும் அவர் மன்னித்த தருணங்களையும் அறிந்து கொண்டவர்கள் அவரை நம்பி காத்திருக்கின்றனர். எனவே இது ஆற அமர சிந்தித்து காத்திருப்பது ஆகும். காத்திருப்பது என்பது நம்பிக்கை என்ற இறையியல் புண்ணியத்தோடு இன்னும் சில புண்ணியங்களையும் நம்மில் வளர்க்கிறது. அவை தாழ்ச்சி மற்றும் பொறுமை. காத்திருப்பது மிக முக்கியமான பொறுமை என்ற புண்ணியத்தை நம்மில் வளர்க்கிறது. நம்மால் முடிகிற காரியமாக இருந்தால் நாம் உடனே செய்து முடித்து விடுவோம். அதற்கான நேரம் வரட்டும் என்று காத்திருக்க மாட்டோம். எடுத்துக்காட்டாக, நிறைமாத கற்பிணி பெண்களில் சிலர் வலியை பொறுக்க முடியாமல் குழந்தை பிறப்பதற்கான நேரம் வரவில்லை எனினும் பொறுமை இழந்து அறுவை சிகிச்சை செய்துவிடுங்கள் என்று சொல்லிவிடுகின்றனர். குழந்தை பிறப்பதற்கான நேரத்திற்காக பொறுத்திருந்து வலியை தாங்கிக் கொண்டால் அறுவை சிகிச்சை இல்லாமல் தப்பித்துக் கொள்ளலாம். அதோடு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு காலத்திற்கும் கனமான எதையும் தூக்க முடியாமல் பார்த்து பார்த்து இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். நம்மால் முடியாத காரியமாக இருந்தால் என்ன செய்வோம்? யாரால் செய்ய முடியுமோ அவர் சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் அவர்களுக்காக நாம் காத்திருக்க மாட்டோமா? அவ்வாறு காத்திருப்பது தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை நம்மிலே வளர்க்கிறது. இவ்வகை காத்திருப்புகள் இன்னும் பல்வேறு புண்ணியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, இறை விருப்பத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறோம், அறிந்து அதற்கேற்ப நடக்க நாம் விரும்புகிறோம். பொதுவாக வாழ்வின் முக்கியமான நேரங்களில் படிப்பு அல்லது வேலைக்கு எந்த துறையை தேர்வு செய்வது, திருமணம் செய்து கொள்வதா அல்லது அருட்பணியில் தன்னை இணைத்துக் கொள்வதா, வேலைக்கு செல்வது என்றால் எந்த வேலையில் சேர்வது, இறைவனுடைய விருப்பம் என்ன என அறிந்து கொள்ள விரும்புகிறோம். பெரும்பாலான நேரங்களில் இறைவன் நமக்கு அளிக்கும் பதில் காத்திரு என்பதுதான். நாம் அவசரப்படுகிறோம், ஆனால் இறைவன் தக்க நேரத்தில் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறார், நம்மை காக்கிறார். பழிவாங்கும் உணர்வை மாற்றுவதற்கும் நம்முடைய உணர்ச்சி வையப்பட்ட நேரங்களில் நம்மை சரியாக வெளிப்படுத்தவும் காத்திருப்பு மிக முக்கிய ஆயுதம் என்று சொல்வதை கேட்டிருக்கிறேன். ஆத்திரமோ அவசரமோ 5 நிமிடம் தள்ளி போட்டுவிட்டு அதற்கு பிறகு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்கள், நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்று சொல்வதை கேட்டிருக்கிறேன். இவ்வகையில் பழிவாங்குவது போன்ற தீய பழக்க வழக்கங்களை உதறி தள்ளி புது மனிதர்களாக வாழ காத்திருப்பு நமக்கு உதவுகிறது. இப்பாடலின் 6வது சொற்றொடரை பாருங்கள்.
ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன், என் நெஞ்சம் காத்திருக்கின்றது, அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது.
இரவு நேரங்களில் வீட்டை அல்லது ஊரை காக்கும் காவலர்கள் எப்பொழுது விடியும், வேலை முடிந்து இல்லம் திரும்புவோம் என்று காத்து கிடப்பார்கள். விடியல் வரும் என்பதில் அவர்கள் உறுதியாயிருக்கிறார்கள், நம்பிக்கையாயிருக்கிறார்கள். விடிய ஆரம்பித்ததும் அவர்கள் மனதும் முகமும் கொஞ்சம் கொஞ்சமாக மலர ஆரம்பிக்கிறது. விடியும் என காவலர்கள் நம்பிக்கையோடு காத்திருப்பதைப் போல ஆண்டவரும் வருவார், தங்களது விண்ணப்பத்திற்கான மன்றாட்டுக்கான பதிலை தருவார் என உறுதியாக காத்திருக்கிறார்கள் இத்திருப்பாடலின் நாயகர்கள். இவற்றையெல்லாம் விட இறைவன் நிச்சயமாக மன்னிப்பார் என்ற நம்பிக்கை மேலோங்கி நிற்பதைத்தான் நான் பார்க்கிறேன். நாளை விடியும் என்ற அறிவியல் கூற்றுக்கூட பொய்த்துப் போகலாம், ஆனால் இத்திருப்பாடல் நாயகர்களின் நம்பிக்கை தோற்றுப்போகாது என்ற உறுதியை இச்சொற்றொடரில் காண முடிகிறது. காத்திருப்பது என்று சொன்னதும் நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது அன்பர்களே? ஏதோ ஒரு இடத்தில் அமைதியாக எந்த வேலையும் செய்யாமல் கடிகாரத்தையே முறைத்து பார்த்து கொண்டு ரொம்ப நேரம் காத்திருந்த விரக்தியின் வெளிப்பாடு முகத்தில் தெரியுமாறு அமர்ந்திருப்பது போன்ற தோற்றம்தானே நம் கண்முன் வருகிறது. காத்திருக்கும் சமயத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதும் செய்யக்கூடாத காரியங்களை செய்யாமல் இருப்பதும் மிக முக்கியமானது. அதைவிட காத்திருக்கும் அந்த நேரத்தில் நம் மனதில் எழுகின்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் முக்கிய இடம் பெறுகின்றன. இந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் எவற்றை நோக்கி இருக்கின்றன என சிந்தித்து பார்க்க வேண்டும். மொத்தத்தில் காத்திருக்கும் நேரத்தை நாம் பயனுள்ள வகையில் செலவழிக்க வேண்டும். காத்திருக்கும் நேரத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் நாம் செயல்பட்டால் அவை தேவையில்லாத பிரச்சனைகளைத்தான் உருவாக்கும். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு விடுதலை பயணம் 32வது பிரிவு 1-4 சொற்றொடர்கள்.
மோசே மலையினின்று இறங்கி வர தாமதித்ததைக் கண்ட மக்கள் ஆரோனை சுற்றி கூட்டம் கூடி அவரை நோக்கி, எகிப்து நாட்டினின்று எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. நீர் முன்வந்து எங்களை வழிநடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கிக் கொடும் என்றனர். ஆரோன் அவர்களை நோக்கி, உங்கள் மனைவியர் புதல்வர் புதல்வியரின் பொற்காதணிகளை கலற்றி அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவ்வாறே மக்கள் எல்லோரும் தங்கள் பொற்காதணிகளை கலற்றி அவற்றை ஆரோனிடம் கொண்டுவர, அவரும் அவர்கள் கையிலிருந்து அவற்றை பெற்றுக்கொண்டு உருக்கி வார்ப்பு அச்சில் வடிவம் கொடுத்து ஒரு வார்ப்பு கன்றுக்குட்டியை செய்தார். அப்போது அவர்கள், இஸ்ரயேலே, உன்னை எகிப்து நாட்டினின்று நடத்தி வந்த உன் தெய்வங்கள் இவையே என்றனர்.
அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தில் மட்டுமல்ல நம் அன்றாட வாழ்விலும் சும்மா இருக்கிறோம் என்பதால் செய்கின்ற காரியங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவது நாம் சொல்லி புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அல்ல. கடவுளுடைய விருப்பத்தை அறிய காத்திருக்கும் போது, கடவுளுடைய திருவுளத்தை அறிய காத்திருக்கும் போது ஜெபிப்பது நல்லது. காத்திருக்கும் நேரத்தை நாம் இறைவனை நினைப்பதில் செலவழிக்கலாம். அது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை வளர்ப்பதற்கு உதவும். உண்மையில் கடவுள் நேரம் தாழ்த்தவில்லை, மாறாக அந்தந்த நேரத்திற்கு தேவையான ஆறுதலையும் வழிகாட்டுதலையும் தந்து கொண்டுதான் இருக்கிறார். இளம் குரு மாணவர் ஒருவர் குருப்பட்டம் பெற்றதும் நிர்வாகம் படித்தவர் என்பதற்காக அவர் சார்ந்துள்ள துறவர சபையை நிர்வகிக்கும் பொறுப்பை கொடுத்துவிட முடியுமா? நிர்வாகம் பற்றிய படிப்பு மட்டும் போதாது, மாறாக குருத்துவ வாழ்வில் அனுபவமும் தேவை. பிற குருக்களையும் அத்துறவர சபையின் கீழுள்ள பங்குகள் மற்றும் நிறுவனங்களையும் அதில் பணியாற்றுகிறவர்களையும் புரிந்து கொண்டு வழிநடத்துகின்ற மெய்ப்பு பணி அனுபவமும் மிகவும் அவசியமில்லையா? எனவே காத்திருப்பது என்பது தக்க நேரத்தில் சரியான செயலை செய்வதற்கான தயாரிப்பு என்று சொல்லலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்காக காத்திருக்க நாம் நம்மையே தயாரிப்போம், காத்திருப்போம். நிச்சயம் அவர் வருவார், நம்மை மன்னிப்பார், நம் விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவிமடுப்பார்.
இவ்விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.